விபிலிய தேடல் மினா நாணய உவமை பகுதி 1.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசுவின் உவமைகளை அடிப்படையாக கொண்டு நாம் மேற்கொண்ட விவிலிய தேடல் பயணத்தில் இதுவரை 12 உவமைகள் வழியே நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று 13வது உவமையான மினா நாணய உவமையில் நம் பயணத்தை துவக்குகின்றோம். லூக்கா நற்செய்தி 19 பிரிவில் 12 முதல் 27 முடிய உள்ள 16 இறை சொற்றொடர்களில் இந்த உவமை சொல்லப்பட்டுள்ளது. இயேசு இந்த உவமையை கூறிய சூழலை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரிக்கின்றார்.
இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறை ஆட்சி உடனடியாக தோன்றப் போகின்றது என்று நினைத்தார்கள்.
அன்புள்ளங்களே, இந்த வார்த்தைகளை கேட்டதும் நமது நினைவு பின்னோக்கி செல்கின்றது. லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் அமைந்த உவமைகளில் நம் பயணத்தை துவக்கிய போது முதல் கதையாக நாம் தெரிவு செய்தது நல்ல சமாரியர் உவமை. லூக்கா நற்செய்தி 10 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த உவமையின் பின்னணியை பற்றி நாம் சிந்தித்தபோது லூக்கா நற்செய்தி 9 பிரிவின் இறுதியில் கூறப்பட்ட வரிகள் நமது கவனத்தை ஈர்த்தன.
இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார்.
லூக்கா நற்செய்தி 9 பிரிவில் எருசலேம் நோக்கி இயேசு ஆரம்பித்த பயணம் தற்போது 19 பிரிவில் முடிவடையும் நிலையில் உள்ளதென்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார். எருசலேம் நோக்கி இயேசு மேற்கொண்ட இந்த பயணத்தின் போது அவர் கூறிய 12 அற்புதமான உவமைகள் நம் சிந்தனைகளை தூண்டி வந்துள்ளன. 12வது உவமையாக கடந்த 7 வாரங்கள் நம் சிந்தனைகளை தூண்டிய உவமை பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமை. இந்த உவமையின் ஒரு சில எண்ணங்களை மீண்டும் சிந்திக்க மினா நாணய உவமை கூறப்பட்ட சூழல் நம்மை அழைக்கின்றது. அன்பு இதயங்களே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் என்று இயேசு அந்த உவமையை துவக்கியதும் கதையின் முடிவை மக்கள் தீர்மானித்துவிட்டனர் என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். அதாவது, நேர்மையோடு புண்ணிய வாழ்வு வாழ்ந்த பரிசேயர் இறைவனின் ஆசீரை பெற்றார், மக்களை ஏமாற்றி வாழ்ந்த வரி தண்டுபவர் இறைவனின் சாபத்தை பெற்றார் என்று தன் கதையின் முடிவில் இயேசு கூறுவார் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இயேசுவோ அவர்கள் எதிர்பார்ப்பை முற்றிலும் தலைகீழாக புரட்டி போட்டார். பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்று இயேசு அந்த கதையை முடித்தார். அன்பு இதயங்களே, இறைவனின் ஆசீரை பெற்றவர் வரி தண்டுபவர் என்ற அதிர்ச்சியான முடிவை தன் உவமையில் கூறிய இயேசு தொடர்ந்து அதை தன் வாழ்விலும் நடைமுறைப்படுத்தினார். இதனை நற்செய்தியாளர் லூக்கா ஒரு நிகழ்வாக மினா நாணய உவமைக்கு முன்னதாக, அதாவது 19 பிரிவின் துவக்கத்தில் கூறியுள்ளார். அதுதான் இயேசு சக்கேயுவை சந்தித்த அந்த நிகழ்வு. சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபவருக்கு தலைவர் என்று லூக்கா சக்கேயுவை விவரிக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, இயேசுவை சுற்றியிருந்த அந்த பெரும் கூட்டத்தில் அவரை காண முடியாத அளவு சக்கேயு குள்ளமாக இருந்ததால் அவர் மரமேறி அமர்ந்தார் என்று நாம் அறிவோம். மரமேறி அமர்ந்திருந்த சக்கேயுவின் வீட்டிற்கு இயேசு தானாகவே முன்வந்து அழையாத விருந்தினராகச் சென்றார். பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்ற முணுமுணுப்பை இயேசு பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அந்த விருந்தின் இறுதியில் சக்கேயு தன் மனமாற்றத்தை அறிக்கையிட்டுச் சொன்னதும்
இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார்.
அன்பு இதயங்களே, வரி தண்டுபவரே இறைவனுக்கு உகந்தவராக வீடு திரும்பினார் என்று இயேசு கூறிய உவமையின் வரிகளை 18 பிரிவில் பதிவு செய்துள்ள நற்செய்தியாளர் லூக்கா தொடர்ந்து அடுத்த பிரிவில் வரித்தண்டுபவர் தலைவனான சக்கேயுவின் வீட்டுக்கே இயேசு சென்று அவரை இறைவனுக்கு ஏற்புடையவராக மாற்றினார் என்பதை சொல்கின்றார். இயேசு தன் வார்த்தைகளை வாழ்வாக்கினார் என்பதை நான்கு நற்செய்தியாளர்களும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் குறிப்பிட்டுள்ளனர் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. அன்பு இதயங்களே, சக்கேயுவை இயேசு சந்தித்த இந்த நிகழ்வின் ஆரம்ப வரிகள் என் கவனத்தை ஈர்த்தன. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார் என்று லூக்கா இந்த நிகழ்வை துவக்குகின்றார். இந்த நிகழ்வின் இறுதியில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் என்ற வார்த்தைகளை நாம் காண்கின்றோம். இந்த இரு இறை சொற்றொடர்களையும் இணைத்து சிந்திக்கும்போது இயேசு எரிக்கோவிலிருந்து எருசலேமுக்குச் செல்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எருசலேம், எரிக்கோ என்ற இரு நகர்களின் பெயர்களை கேட்டதும் இயேசு கூறிய அந்த புகழ்பெற்ற நல்ல சமாரியர் உவமை நம் நினைவுக்கு வருகின்றது. அந்த உவமையின் துவக்கத்தில் ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர்கையில் அகப்பட்டார் என்று இயேசு இந்த உவமையை ஆரம்பித்ததாக வாசிக்கின்றோம். எருசலேமுக்கும் எரிக்கோவுக்கும் இடையில் கள்வர்கையில் அகப்பட்டு காயப்பட்ட ஒருவருக்கு சமாரியர் ஒருவர் ஆற்றிய பணியை தன் உவமையில் இயேசு புகழ்ந்தார். இப்போது வாழ்வில் அவரே ஒரு நல்ல சமாரியராக மாறுகின்றார். எரிக்கோவில் ஒரு கள்வராக வாழ்ந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வந்த சக்கேயுவை இயேசு குணமாக்குகின்றார். அத்துடன் மக்களின் கண்டனங்களால் சாபங்களால் காயப்பட்டும் கிடந்தார் அந்த சக்கேயு, அவரை இயேசு என்ற நல்ல சமாரியர் குணமாக்குகின்றார்.
அன்பே அன்பே, என்னை காக்கும் அன்பே, என்னென்பே நான் எங்கு சென்றாலுமே என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து துணையாகும் அன்பல்லவா. அன்பே அன்பே.
எனது அருமை அன்புள்ளங்களே, வரி தண்டுபவரை பற்றிய ஓர் உவமையையும் வரி தண்டுபவர் தலைவரான சக்கேயுவை பற்றிய ஒரு நிகழ்வையும் பதிவு செய்துள்ள நற்செய்தியாளர் லூக்கா தொடர்ந்து நமக்கு வழங்குவது மினா நாணய உவமை. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் என்று லூக்கா இந்த உவமையின் ஆரம்பத்தில் சொல்லும் வரிகள் எருசலேம் நகரை நோக்கி நம் கவனத்தை திருப்புகின்றது. கோவிலை கொண்டிருந்ததால் எருசலேம் கடவுளின் நகராக கருதப்பட்டது. அதுவே அரசனுக்குரிய தலைநகராகவும் கருதப்பட்டது. எனவே இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை எருசலேம் நகர் கடவுளுக்கும் அரசனுக்கும் உரிய உறைவிடமாக கருதப்பட்டது. கடவுளும் அரசனுமான இயேசு எருசலேமில் நுழைவதை வெறும் அரசனின் உருவில் மட்டும் மக்கள் காண முனைந்தனர் என்பதை லூக்கா இந்த உவமையின் அறிமுக வரிகளில் இவ்வாறு கூறியுள்ளார்.
இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகின்றது என்று நினைத்தார்கள்.
அன்பு இதயங்களே, இறையாட்சி என்பது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, மறுவுலகை சார்ந்தது என்பதையும் அந்த அரசுக்குத் தேவையான பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கும் ஒரு முயற்சியாக இயேசு மினா நாணய உவமையை சொல்கின்றார். இந்த உவமையை ஒத்த தாலந்து உவமையை நாம் மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் காண்கின்றோம். தாலந்து உவமை வெறும் உவமையாக மட்டும் கூறப்பட்டுள்ள வேளையில் மினா நாணய உவமை வரலாறு கலந்த ஒரு கதையாக ஒலிக்கின்றது என்று விவிலிய அறிஞர்கள் கூறியுள்ளனர். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் என்று இயேசு இந்த உவமையை ஆரம்பித்ததும் சூழ இருந்த மக்கள் தங்கள் மத்தியில் நிகழ்ந்த வரலாறு ஒன்றை நினைவு கூர்ந்திருப்பர். அந்த வரலாறு இதுதான். பதவி வெறி பிடித்த ஏரோது மன்னனை நாம் அறிவோம். மன்னன் ஏரோதுக்கு அந்திப்பா, அர்கேலா, பிலிப்பு என்ற 3 மகன்கள் உண்டு. மன்னன் ஏரோது இறந்த பின் அவரிடம் விளங்கிய பதவி வெறி அவரது மகன்களையும் ஆட்டிப் படைத்தது. அவரது அரியணையில் ஏறும் உரிமை யாருக்கு என்ற குழப்பம் எழுந்தது. அந்திப்பா, அர்கேலா என்ற 2 மகன்களும் அரியணைக்கு உரிமை கொண்டாடவே அர்கேலா ரோம் நகருக்கு பயணம் மேற்கொண்டார். ரோமைய பேரரசர் சீசரிடம் தன்னை அரசனாக்கும் ஆணையை நேரில் பெற்றுவர அவர் சென்றார். அவர் புறப்பட்டு சென்றதும் அர்கேலாவை மன்னராக்கக் கூடாது என்பதை சீசரிடம் எடுத்துக் கூற எருசலேமிலிருந்த குல முதல்வர்கள் 50 பிரதிநிதிகள் கொண்ட ஓர் உயர்மட்ட குழுவை ரோம் நகர் அனுப்பி வைத்தனர். சீசர் ஆர்கேலாவை மன்னராக நியமிக்கவில்லை, ஆனால் அவரை யூதேயாவின் ஆளுநராக நியமித்தார். ஆளுநராக யூதேயாவுக்கு திரும்பி வந்த ஆர்கேலா தனக்கு எதிராக பிரதிநிதிகளை அனுப்பிய நகர பெரியோரை பழி தீர்த்தார் என்பது வரலாறு. அன்பு இதயங்களே, இத்தகைய வரலாற்றை நினைவுபடுத்தும் இந்த உவமை வழியாக இயேசு நமக்கு கூற விளையும் பாடங்களை நமது அடுத்த தேடல்களில் தொடர்ந்து சிந்திப்போம்.
உலகோரின் அன்பை நான் மிகவே கண்டேன், உன் அன்பு கீடாய் அவையில் அன்பே, இதை நானும் உணர்ந்தாலுமே கதை வேறு நான் வாழ்வது, உயிரே உன் பதம் சாய்கிறேன், வழி மாற அருள் கேட்கிறேன், என நினையாமல் உனை மறவாமல் உனையே நெஞ்சி உயிரின் உயிராய் நாடும் வாழும் வரமே வேணும், நெஞ்சம் உனதாய் மாற வேணும். அன்பே என் அன்பே, என்னை காக்கும் அன்பே, என்னென்பே உன் அன்பையே, நான் எங்கு சென்றாலுமே என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து துணையாகும் அன்பல்லவா.
இன்றைய பிப்ளிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.